ஓம் சாந்தி. முரளியின் தேதி 10/8/2026. காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்கின்றாரோ அதே போல நீங்கள் கூட தந்தையை பின்பற்றுங்கள். சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். கேள்வி: ஆத்ம உணர்வுடன் இருப்பவர்களின் முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: முதல் பாயிண்ட், அவர்களுக்கு தங்களிடையே மிக மிக ஆன்மீக அன்பு இருக்கும். இரண்டாவது பாயிண்ட், அவர்கள் ஒருபொழுதும் ஒருவர் மற்றவர்களின் குறைகளை வர்ணனை செய்ய மாட்டார்கள். மூன்றாவது பாயிண்ட், அவர்கள் மிக மிக சுகம் அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான்காவது பாயிண்ட், அவர்களுடைய மகிழ்ச்சி ஒருபொழுதும் மறைந்து போகாது, எப்பொழுதும் அளவற்ற குஷியில் இருப்பார்கள். ஐந்தாவது பாயிண்ட், ஒருபொழுதும் கருத்து வேற்றுமையில் வரமாட்டார்கள். ஆறாவது பாயிண்ட், ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதர சகோதரிகளாவோம், இந்த நினைவு மூலமாக குணத்தை கிரகிப்பவராக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லோருடைய குணங்கள் தான் தென்படும். அவர்கள் சுயம் தாங்களும் குணவானாக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களையும் குணவானாக ஆக்குவார்கள். ஏழாவது பாயிண்ட், அவர்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரமாட்டார்கள். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையில்லாத தந்தைக்கு முன்னால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அமர்ந்துள்ளீர்கள். இப்பேற்பட்ட தந்தை கிடைத்துள்ளார். எனவே நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி ஆவீர்கள்! நீங்கள் ஞான கடலான தந்தையிடம் ஞான ரத்தினங்களினால் பையை நிரப்புவதற்காக, சம்பாதிப்பதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு உயர அழைத்து செல்கின்றார்! தந்தையோ குழந்தைகளாகிய உங்களை மட்டுமே பார்க்கின்றார். அவருக்கோ யாரையும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. இவருடைய ஆத்மாவோ தந்தையை நினைவு செய்ய வேண்டி உள்ளது. நாங்கள் இருவருமோ குழந்தைகளாகிய உங்களைதான் பார்க்கின்றோம் என்று தந்தை கூறுகின்றார். நாங்கள் இருவருமே குழந்தைகளாகிய உங்களைதான் பார்க்கின்றோம் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாவாகிய நானோ சாட்சி பார்வையாளராக ஆகி பார்க்க வேண்டியது இல்லை. ஆனால் தந்தையின் சேர்க்கையில் நான் கூட அவ்வாறே பார்க்கின்றேன். தந்தை கூடவோ இருக்கின்றேன் அல்லவா? அவருடைய குழந்தையாவேன். எனவே கூடவே இருந்து பார்க்கின்றேன். நான் உலகிற்கு எஜமானனாக ஆகி நான் தான் இதை செய்வது போல திருஷ்டி கொடுக்கின்றேன். தேகம் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டியுள்ளது. மற்றபடி தந்தை மற்றும் குழந்தை இருவருமே ஒருவராக ஆகிவிடுகின்றோம். எனவே தந்தை இனிமையான குழந்தைகளை நிறைய புருஷார்த்தம் செய்யுங்கள் என்று புரிய வைக்கின்றார். எப்படி தந்தை அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்கின்றார், அதேபோல நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள். சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டை போடாதீர்கள். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இது கூட உயிருடன் இருந்தே இறந்த நிலையாகும். இந்த உலகத்திலிருந்து நாம் இறந்து விட்டது போல ஆகிவிட்டோம். நாம் இறந்தால் உலகமே இறந்து விட்டது போல என்று கூறவும் செய்கிறார்கள். இங்கோ நீங்கள் உயிருடன் இருந்தே இறக்க வேண்டும். சரீர உணர்வை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். தனிமையில் அமர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். அதிகாலையில் தனிமையாக அமர்ந்து உங்களிடமே நீங்கள் உரையாடுங்கள். மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, அவ்வளவுதான், இப்பொழுது நாங்கள் உங்களது மடியில் வந்துவிட்டோம். அவ்வளவே. ஒருவரின் நினைவிலேயே சரீரத்திற்கு முடிவு ஏற்பட்டுவிட வேண்டும். இதற்குதான் ஏகாந்தம் என்று கூறப்படுகின்றது. தந்தையை நினைவு செய்து செய்து இந்த சரீரம் என்ற தோல் விடுபட்டு போய்விடும். இந்த பழைய உலகம், பழைய உடல் முடியப் போகின்றது. மற்றபடி முயற்சிக்காக சங்கமத்தின் சிறிது காலம் உள்ளது. பாபா, இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகும் வரையும் கூறிக்கொண்டே இருப்பேன் என்று பாபா கூறுகின்றார். பிறகு புது உலகிற்கு மாற்றமாகிவிடும். இது பழைய உடலாகும். ஏதாவது கர்ம கணக்கு கூட நடந்து கொண்டே இருக்கும். இதில் பாபா உதவி செய்வார் என்று இந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது. திவாலாகியது, நோய்வாய்ப்பட்டீர்கள், இது உங்களுடைய கணக்கு வழக்கு ஆகும் என்று தந்தை கூறுவார். ஆம், பிறகும் யோகத்தினால் ஆயுள் நீண்டுவிடும். உங்கள் உழைப்பு செய்யுங்கள், கிருபை கேட்காதீர்கள். தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அதில் நன்மையேதான் உள்ளது. கூடுமானவரையும் யோக பலத்தை பயன்படுத்துங்கள். பக்தி மார்க்கத்தில் என்னை கண்களுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று பாடுகிறார்கள். பிரியமான பொருளை கண்மணி உயிருனும் இனிய என்று கூறுகிறார்கள். இந்த தந்தையோ மிகவும் பிரியமானவராவார், ஆனால் மறைமுகமாக இருக்கின்றார். அவருக்காக சொல்லில் அடங்காத அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளையோ தந்தை தன் கண்களுக்குள் மறைத்துதான் வைக்கின்றார். கண்கள் என்பது இந்த ஸ்தூல கண்கள் ஒன்றும் கிடையாது, இதுவோ புத்தியின் விஷயமாகும். மிகவும் அன்பிற்குரிய நிராகாரமான தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஞானக்கடல், சுகக்கடல், அன்பின் கடலாவார். அப்பேற்பட்ட மிகவும் அன்பிற்குரிய தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்! குழந்தைகளுக்கு எவ்வளவு பலன் எதிர்பார்க்காத சேவை செய்கின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் கூட அவ்வளவே அன்புடன் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது தங்கள் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு கோடு விழுந்துவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆனால் தேக அபிமானத்தில் வரும் காரணத்தினால் அந்த அன்பு ஒருவருக்கு மற்றவரிடம் இருப்பதில்லை. ஒருவர் மற்றவரது குறைகளையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னார் இப்படி இருக்கின்றார், அவர் இப்படி செய்கின்றார். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்கும் பொழுது யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கவில்லை. தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. இப்பொழுது மீண்டும் அதே நிலையை தாரணை செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருந்தீர்களோ அவ்வாறே இனிமையானவராக, சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். தேக அபிமானத்தில் வந்த காரணத்தினால் துக்கம் அளிப்பவராக ஆனீர்கள். அதனால் உங்களுடைய ஆன்மீக மகிழ்ச்சி மறைந்து போய்விட்டது. வாழ்க்கை கூட குறுகியதாக ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் தந்தை உங்களை சதோ பிரதானமாக ஆக்கி சதா சுகம் உடையவர்களாக ஆக்க வந்துள்ளார். நீங்கள் எந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு குறைகள் நீங்கிக் கொண்டே போகும், கருத்து வேற்றுமைகள் நீங்கிக் கொண்டே போகும். நாம் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்பது பக்குவமாக நினைவில் இருக்க வேண்டும். ஆத்மா சகோதர சகோதரர் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே குணங்கள்தான் தென்படும். அனைவரையுமே குணவான்களாக ஆக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். அவகுணங்களை விடுத்து குணங்களை தாரணை செய்யுங்கள். ஒருபொழுதும் யாரையும் நிந்தனை செய்யாதீர்கள். ஒரு சிலரிடம் எப்பேற்பட்ட குறைகள் உள்ளன என்றால் அவர்களால் சுயம் தங்களையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்களோ தங்களை மிகவும் நல்லவர்களாக இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்கின்றனர். ஆனால் குறைகள் இருக்கும் காரணத்தினால் அங்கங்கு தவறான வார்த்தைகள் வெளிப்பட்டு விடுகின்றன. சத்தோ பிரதான நிலையில் இந்த விஷயங்கள் இருக்காது. நாம் எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகியுள்ளோம் என்று உங்களையே நீங்கள் பாருங்கள். நமக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்கின்றது! தந்தையுடன் முற்றிலுமாக ஒட்டி கொண்டு விடும் அளவிற்கு அப்பேற்பட்ட அன்பு இருக்க வேண்டும். பாபா, நீங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்தவராக, அறிவாளியாக ஆக்குகிறீர்கள், சொர்க்கத்தின் அதிபதியாக்குகிறீர்கள். இதுபோல உள்ளுக்குள் தந்தைக்கு மகிமை செய்து நெகிழ்ந்து போய்விட வேண்டும். ஆன்மீக குஷியில் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு எதுவும் கிடையாது என்று பாடவும் செய்கிறார்கள். தந்தையை சந்திப்பதிலும் கூட எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! சங்கமத்தில்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு 21 பிறவிகள் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சத்துணவு கிடைத்து விடுகின்றது. பிறகு யாருக்குமே எந்த விஷயத்திலும் கவலை இருப்பதில்லை. இப்பொழுது எவ்வளவு கவலைகள் உள்ளன! எனவே அதனுடைய பாதிப்பு சரீரத்தின் மீதும் வந்துவிடுகின்றது. உங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தின் கவலையும் இல்லை. இந்த மகிழ்ச்சியின் சத்துணவை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டே இருங்கள். ஒருவர் மற்றவருக்கு இந்த பலத்தை உபசாரம் செய்யுங்கள். இப்பேற்பட்ட உபசாரம் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய முடியாது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி இந்த உபசாரம் செய்கிறீர்கள். எவர் ஒருவருக்கும் தந்தையின் அறிமுகம் அளிப்பது இதுதான் க்ஷேம நலம் கூட ஆகும். இது ஞானம் மற்றும் யோகத்தின் முதல் தரமான அதிசயமான சத்துணவு ஆகும். இந்த சத்துணவு ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவர் மூலமாக கிடைக்கின்றது. மன்மனாபவ மத்யாஜிபவ, அவ்வளவே. இரண்டு மகா வாக்கியங்களின் சத்துணவு ஆகும். மிகவும் அன்பிற்குரிய தந்தையிடமிருந்து உலக அரசாட்சி கிடைக்கின்றது. இது ஏதோ குறைவான விஷயமா என்ன? இந்த இரண்டு மகா வாக்கியங்களே பெயர் பெற்றவையாகும். இந்த இரண்டு மகா வாக்கியங்களால் நீங்கள் எவர் ஹெல்தி எவர் வெல்தி என்று என்றும் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை நினைவு செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை என்ற இந்த பாடல் கூட இப்பொழுதிற்கானது ஆகும். கூடுமானவரையும் ஒருவர் மற்றவருக்கு இந்த ஆன்மீக சத்துணவை சேர்ப்பியுங்கள். ஒருவர் மற்றவரை முன்னேற்றுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். மிகவும் பெருமையுடன் கம்பீரத்தன்மையுடன் அறிவுடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை வைரம் போல ஆக்குங்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஸ்ரீமத் படி நடப்பதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. தந்தையினுடைய செய்தியை அனைவருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும். எல்லோருக்கும் தந்தையின் செய்தியோ கிடைக்க வேண்டும் அல்லவா? செய்தி மிகவும் எளிதானது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் கர்ம இந்திரியங்கள் மூலமாக மற்றும் மனம் சொல் செயல் மூலமாக எந்த ஒரு தீய செயலும் செய்யாதீர்கள். ஒரு நாள் உங்களுடைய இந்த அமைதியின் பலத்தின் குரல் வெளிப்படும். நாளுக்கு நாள் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய பெயர் புகழடைந்து கொண்டே இருக்கும். இது நல்ல ஸ்தாபனம். நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வழியும் மிகவும் எளிதானதாக இருக்கின்றது என்றும் எல்லோருக்கும் புரிந்து கொண்டு விடுவார்கள் இந்த பிராமணர்களின் விருட்சம் மிகவும் பெருகிக் கொண்டே போகும். பிரஜைகள் அமைந்து கொண்டே போவார்கள். சென்டர்கள் நிறைய விருத்தி அடைந்துவிடும். உங்களுடைய கண்காட்சிகள் கூட கிராம கிராமங்களில் நடக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய புது புது சென்டர்கள் திறந்து கொண்டே போகும். அவை மூலம் அநேக மனிதர்கள் வந்து தங்களது வாழ்க்கையை வைரம் போல அமைத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் மிகவும் அன்புடன் ஒவ்வொருவரையும் பராமரிக்க வேண்டும். பாவம், எங்காவது அவர்களது கால் வழுக்கிவிடக்கூடாதே என்ற கவனம் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமான சென்டர்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு அதிகமானோர் வந்து உயிர் தானம் பெறுவார்கள். குழந்தைகளாகிய உங்களது பிரபாவம் வெளிப்படும் பொழுது இங்கு வந்து எங்களுக்கு மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய ராஜயோகத்தை கற்பியுங்கள் என்று நிறைய பேர் அழைப்பார்கள். இனி முன்னால் போகப் போக அதே பகவான் அபுவில் வருகை தந்துள்ளார் என்று மிகவும் கிளர்ச்சி ஏற்படும். இந்த சமயத்தில் பழைய உலகத்தில் சர்வதேச குழப்பங்கள் உள்ளன. இப்பொழுது இந்த எல்லா குழப்பங்களும் முடியப் போகின்றது. இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. இதை பொருட்படுத்தாதீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் போய்விட்டது போலவேதான். இதன் மீது பற்று கொள்ளக்கூடாது என்று நீங்கள் எல்லோருக்கும் கூறுங்கள். ஒருவேளை பற்று இருந்தது, இதயம் தூய்மையாக இருக்கவில்லை என்றால் அளவற்ற குஷி கூட இருக்காது. குழந்தைகளுக்கு ஏராளமான ஞான செல்வத்தின் பொக்கிஷம் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. எனவே அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு இதயம் தூய்மையானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு மற்றவர்களையும் தூய்மையாக்குவீர்கள். யோகத்தின் நிலை மூலமாகத்தான் இதயம் தூய்மையாகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகியாக ஆகும் மற்றும் ஆக்குவதற்கான ஆர்வம் கூட இருக்க வேண்டும். ஒருவேளை தேகத்தின் மீது பற்று இருக்கின்றது, தேக அபிமானம் இருக்கின்றது என்றால் நமது நிலை மிகவுமே பக்குவப்படாததாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள்தான் உண்மையான வைரமாகிறார்கள். எனவே கூடுமான வரையும் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக நிர் அகங்காரி ஆகி மிகவும் அன்புடன் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடந்து தங்களது அதிர்ஷ்டத்திற்கு கோடிட்டு கொண்டுவிடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், சங்கமத்தில் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிட்டுக் கொண்டும் மற்றவர்களுக்கு ஊட்டிக் கொண்டும் இருக்க வேண்டும். தங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடாது. மிகவும் பொறுமையுடனும் கம்பீரத்தன்மையுடனும் அறிவுடனும் தந்தையை நினைவு செய்து தங்களது வாழ்க்கையை வைரம் போல ஆக்கிக்கொள்ள வேண்டும். வரதானம், ஆசைகளை ஆசையற்றவராக மாற்றக்கூடிய சக்தி ஸ்வரூப ஆத்மா ஆகுக. சக்தி சொரூபமாவதற்கு பற்றிலிருந்து பற்றற்றவராக பரிவர்த்தனை செய்யுங்கள். தன்னுடைய தேகம், தேக சம்பந்தங்களில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தில் ஆசை இருந்தால் மாயா கூடவே வந்துவிடும். மேலும் சக்தி சொரூபம் ஆகவிடாது. ஆகையால் முதலில் ஆசையற்றவராக ஆகுங்கள். அப்பொழுது மாயாவின் தடைகளை வெல்ல முடியும். தடைகள் வருவதைக் கண்டு கூக்குரல் போடுவது, பயப்படுவது இவற்றிற்கு பதிலாக சக்தி சொரூபத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது தடைகளை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், கருணையும் ஆசையற்றவராகவும் பற்றற்றவராகவும் இருங்கள், ஆசை உடையவராக அல்ல. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகாவாக்கியம். வாழ்க்கையின் நம்பிக்கை நிறைவு பெறுவதற்கான அழகான நேரம். வாழ்க்கையில் எப்பொழுதும் சுகம் மற்றும் அமைதி கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அனைத்து ஆத்மாக்களாகிய நமக்கு வெகு காலமாக இருந்தது. இப்பொழுது அநேக பிறவிகளின் விருப்பம் எப்பொழுதாவது நிறைவேறும் அல்லவா? இப்பொழுது இது நம்முடைய கடைசி பிறவி. அந்த கடைசி பிறவியினுடையதும் கடைசியாகும். நானோ இப்பொழுது சிறியவனாக இருக்கின்றேன் என்று யாருமே நினைக்காதீர்கள். சிறியவர்களோ பெரியவர்களோ சுகமோ வேண்டுமல்லவா? ஆனால் எந்த பொருள் காரணமாக துக்கம் கிடைக்கின்றது என்பது பற்றிய ஞானம் கூட முதலில் வேண்டும். இந்த ஐந்து விகாரங்களில் சிக்கிய காரணத்தினால் எந்த ஒரு கர்ம பந்தனம் அமைக்கப்பட்டுவிட்டுள்ளதோ அவற்றை பரமாத்மாவின் நினைவு என்ற அக்னி மூலமாக சாம்பலாக்க வேண்டும் என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது. இது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான எளிதான உபாயமாகும். இந்த சர்வசக்திவான் பாபாவை நடந்தாலும் சென்றாலும் மூச்சுக்கு மூச்சு நினைவு செய்யுங்கள். இப்பொழுது இந்த உபாயத்தை கூறுவதற்கான உதவி சுயம் பரமாத்மா வந்து செய்கின்றார். ஆனால் இதில் முயற்சியோ ஒவ்வொரு ஆத்மாவும் செய்ய வேண்டும். பரமாத்மாவோ தந்தை, ஆசிரியர், குரு ரூபத்தில் வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். எனவே முதலில் தந்தையினுடையவராக வேண்டும். பிறகு ஆசிரியரிடம் படிக்க வேண்டும். அந்த படிப்பின் மூலம் வருங்கால பல பிறவிகளுக்கான சுகத்தின் பிராப்தி அமையும். அதாவது ஜீவன் முக்தியின் பதவியில் முயற்சிக்கேற்ப பதவி கிடைக்கின்றது. மேலும் குருவின் ரூபத்தில் பரிசுத்தமாக ஆக்கி முக்தி அளிக்கின்றார். எனவே இந்த இரகசியத்தை புரிந்து அப்பேற்பட்ட புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இதுவே பழைய கணக்கை முடித்து புதிய வாழ்க்கையை அமைப்பதற்கான நேரமாகும். இந்த நேரத்தில் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து தங்களது ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிக் கொள்வார்களோ அந்த அளவிற்கே தூய்மையான பதிவுகள் நிரம்பும். மேலும் அது முழு கல்பத்திலும் நடந்து வரும். எனவே இந்த நேரத்தின் சம்பாத்தியத்தை பொறுத்தே முழு கல்பமும் இருக்கும். பாருங்கள், இந்த நேரத்தில்தான் உங்களுக்கு முதல் இடை கடை பற்றிய ஞானம் கிடைக்கின்றது. நாம் அதே தேவதையாக வேண்டும். மேலும் நம்முடையது ஏறும் கலையாகும். பிறகு அங்கு போய் பிராப்தியை அனுபவிப்போம். அங்கு தேவதைகளுக்கு நாங்கள் பின்னால் விழுந்து விடுவோம் என்பது பற்றி தெரிய வராது. ஒருவேளை சுகம் அனுபவித்த பிறகு விழ வேண்டியிருக்கும் என்பது தெரிய வந்தது என்றால் விழப்போகின்றோம் என்ற கவலையில் சுகத்தை கூட அனுபவிக்க முடியாமல் போய்விடுவீர்கள். எனவே மனிதர்கள் எப்பொழுதும் ஏறுவதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்கள், அதாவது சுகத்திற்காக சம்பாதிக்கின்றார் என்ற நியமம் இயற்றப்பட்டுள்ளது. ஆனால் நாடகத்தில் பாதி பாகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ரகசியத்தை நாம் அறிந்துள்ளோம். ஆனால் எந்த சமயத்தில் சுகத்தின் முறை வருகின்றதோ புருஷார்த்தம் செய்து சுகத்தை பெற வேண்டும். இதுதான் புருஷார்த்தத்தின் சிறப்பு. நடிகருடைய வேலை நடிக்கும் பொழுது முழுமையாக சிறப்புடன் பாகத்தை நடிப்பது, பார்ப்பவர்கள் ஆஹா ஆஹா என்று கூறி பாராட்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். எனவே கதாநாயகன் கதாநாயகியின் பாகம் தேவதைகளுக்கு கிடைத்துள்ளது. அவர்களுடைய நினைவார்த்த சித்திரங்களுக்கு பாடலும் பூஜையும் நடக்கின்றது. நிர்விகாரி இல்லறத்தில் இருந்து தாமரை மலர் போன்ற நிலையை அமைப்பது இதுவே தேவதைகளின் சிறப்பு ஆகும். அந்த சிறப்பை மறந்த காரணத்தில்தான் பாரதத்திற்கு இப்பேற்பட்ட துர்கதி ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது மீண்டும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைக்கக்கூடிய பரமாத்மா சுயம் வந்துவிட்டுள்ளார். இப்பொழுது அவரது கையை பிடித்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கை என்ற படகு கடந்து சென்றுவிடும். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை தூய்மையற்ற தன்மையின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். நான் சங்கமயுக பிராமணனாவேன். வீணான சங்கல்பம் தூய்மையற்ற சமஸ்காரம் கீழானவர்களுடைய சொரூபமாகும். இந்த அபவித்ரதா மற்றும் பாபாவின் நினைவற்ற சமஸ்காரம் என்பது பிராமணனாகிய என்னுடையது அல்ல, அது கீழான தன்மை உடையவர்களுடையது என்ற அனுபவம் ஏற்படும். அவைகளை என்னுடையது என்று புரிந்து கொண்டால் மாயையின் வசமாகி குழப்பம் அடைவதாகும். ஓம் சாந்தி.